நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஒரு குழந்தை பிறந்த உடனேயே செய்யக்கூடிய DNA மேப்பிங் என்ற பரிசோதனையை கட்டாயமாக்குவதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வாழ்நாளில் ஏற்படக்கூடிய ஆபத்தான நோய்களை உடனடியாகவே அறிந்து கொள்ளலாம் என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள். இது தொடர்பாக ஊடகங்கள் முன்வைக்கும் தகவல்களை தொகுத்து முன்வைக்கிறார் ஊடகத்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரைசல். நேயர்களே, இதில் முன்வைக்கப்படுகின்ற தகவல்கள் பொதுவானவை. இதை தொழில்முறை தகவலாக நீங்கள் கருதக்கூடாது. நேயர்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து அவர்கள் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
இப்ப ஒரு அறிவியல் விந்தையை பற்றி பேச போறோம் இல்லையா?
ஆமா.
இப்ப குழந்தை பிறந்த உடனே செய்யக்கூடிய DNA டெஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அல்லது DNA மேப்பிங் இல்ல, எந்த வார்த்தையும் பயன்படுத்திக்கலாம். இந்த பரிசோதனையை கட்டாயமாக்குவதன் மூலமாக அந்த குழந்தைக்கு வாழ்நாளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் அல்லது டிமென்ஷியான்னு சொல்ற மறதி நோய் இப்படியான ஆபத்தான நோய்களை நேரங்காலத்தோடைய அல்லது முன்கூட்டி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுதே. இப்ப பல கட்டுரைகள் இது குறித்து வந்துள்ளன. அந்த கட்டுரைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்களேன்.
இது உண்மைதான் ரைசல். DNA மேப்பிங் என்பதை பற்றி பார்க்கும் முன்பதாக இப்போது கட்டாயமாக குழந்தைகளுக்கு என்ன பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன என்று பார்ப்போம். பிறந்த குழந்தை ஒன்றுக்கு பிறந்த 72 மணி காலங்களுக்குள் இப்போது செய்யப்படும் ஹில் பிரிக் டெஸ்ட் அல்லது நியூபோர்ன் பிளட் ஸ்பாட் ஸ்கிரீனிங் என்ற இரத்த பரிசோதனை மூலமாக அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சுமார் 32 வகையான நோய்கள் அல்லது கண்டிஷன்ஸ் என்ற நோய் சார் நிலைமைகள் பற்றி நேர காலத்தோடு அறிந்து கொள்ள முடியும் ரைசல். ஃபெனில் கீட்டோன் நியூரியா மற்றும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் போன்ற மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் காரணமாக எதிர்காலத்தில் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பல நோய் சார் நிலைமைகளை இந்த இரத்த பரிசோதனை மூலமாக நேர காலத்துடன் அறிந்து கொள்ள முடியும். இந்த நியூபோர்ன் பிளட் ஸ்பாட் ஸ்கிரீனிங் என்ற பரிசோதனை பயாலஜிக்கல் மார்க்கர்ஸ் என்ற உயிரி குறிக்காட்டி ஜெனட்டிக் சிக்னல்ஸ் என்ற மரபணு சமிக்ஞைகள் என்பவற்றை அடையாளம் கண்டுகொள்ள உதவுகின்ற போதும் இந்த பரிசோதனையின் போது DNA சீக்வன்சிங் செய்யப்படுவதில்லை. பெற்றார் விரும்பினால் பிரத்யேக வைத்திய நிலையங்களுக்கு சென்று மேலதிக பணம் செலுத்தி DNA மேப்பிங் அல்லது DNA டெஸ்ட் ஒன்றை இப்போதும் செய்து கொள்ளலாம் ரைசல். சில குழந்தைகளுக்கு DNA மேப்பிங் செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் ஆலோசனை தெரிவிக்கும் பட்சத்தில் பெற்றார் இந்த DNA மேப்பிங்கை இப்போதும் செய்கிறார்கள். 2023 வருட இறுதியில் மெடிக்கேர் ஒரு பகுதி செலவை ஏற்றுக்கொண்ட வகையில் 376,140 DNA பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த வருடம் ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஜினோமிக்ஸ் ஆஸ்திரேலியா என்ற நேஷனல் ஹெல்த் பாடி தேசிய நலத்துறையுடன் இணைந்த அமைப்பு நோயை கண்டறிவது தொடர்பாக DNA மேப்பிங்கை கட்டாய பரிசோதனையாக எவ்வாறு ஒன்றிணைப்பது என்பது பற்றி இப்போது ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த வருட இறுதி பகுதியில் இந்த அமைப்பு எல்லா மாநில நலத்துறை அமைச்சர்களுக்கும் இது தொடர்பாக 11 பரிந்துரைகளை முன்வைக்க இருக்கிறது. ஜெனோமிக்ஸ் இன் நியூபோர்ன் ஸ்கிரீனிங், பிறந்த குழந்தைகளுக்கு DNA பரிசோதனை செய்தல் என்பது தொடர்பாகவே இந்த பரிந்துரைகள் அமைய இருக்கின்றன.
சத்யநாதன், இப்ப இப்போது செய்யப்படுகின்ற இந்த நியூபார்ன் பிளட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப இதுல வந்து கண்டுபிடிக்க முடியாத எந்த விதமான நோய் சார் குறியீடுகளை இந்த ஜெனாமிக்ஸ்ங்கிற DNA டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியும்?
சிகிச்சை அளிப்பதில் பல சவால்களை ஏற்படுத்தக்கூடிய பல வகை கேன்சர்கள், புற்றுநோய்கள், டிமென்ஷியா என்ற மறதி நோய் என்பன தொடர்பான எலிவேட்டட் ஜெனட்டிக் ரிஸ்க், அதிகரித்த மரபியல் சவால்களை நேர காலத்துடன் அறிந்து கொள்ள இந்த ஜெனோமிக்ஸ் என்ற DNA டெஸ்டிங் உதவும் என்று சொல்லப்படுகிறது ரைசல். இப்போது கட்டாயமாக செய்யப்படும் நியூபோர்ன் பிளட் ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலமாக இந்த மாதிரியான அதிகரித்த மரபியல் சவால்களை அறிந்து கொள்ள முடியாது என்றும் சொல்லப்படுகிறது ரைசல்.
சத்யநாதன், அடுத்து இப்ப DNA டெஸ்டிங் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இது எவ்வாறு செய்யப்படுகிறது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இது மிக சிக்கல் இல்லாத ஒரு சோதனையாகும் ரைசல். ஒரு துளி ரத்தம் ஆய்வுக்கூடத்தில் சோதிக்கப்பட்டு அதிலிருந்து DNA தரவுகள் எடுக்கப்படும். பின்பு அந்த DNA தரவுகள் கண்ட்ரோல் அல்லது ரெஃபரன்ஸ் ஜினோமுடன் ஒத்து பார்க்கப்பட்டு துல்லியமாக கணிக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி, அதாவது கணினி மென்பொருள்களை பயன்படுத்தி மேப்பிங் செய்யப்படும். முழு ஜினோம் என்ற மரபணு தொகுதியையும் சீக்வென்ஸ் செய்ய சில தினங்கள் மட்டுமே எடுக்கும் ரைசல்.
சத்யநாதன், நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்ப மனிதனுக்கு வந்து எப்ப சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அத மாதிரி ஒரு நரங்க இருக்க முடியாது இல்லையா? இப்ப முதுமையில் அல்லது வாழ்க்கையின் பிந்திய காலகட்டத்துல எப்போதோ நமக்கு வர வேண்டிய ஒரு நோய் பற்றி இப்ப பிறந்த உடனேயே அல்லது இளமையிலேயே தெரிஞ்சுக்கிறது ஒரு நாளாந்த வாழ்க்கையை, அந்த ஆளோட வாழ்க்கையை வந்து நரகம் ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாங்களே, உங்களுக்கு எப்படிப்படுது?
அது நிச்சயமான உண்மைதான் ரைசல். எப்போதோ ஏற்படக்கூடிய நோய் பற்றி இளமையிலே அறிந்து கொள்வதால் ஒருவருடைய பர்சனாலிட்டி என்ற ஆளுமை, பிஹேவியர் அதாவது நடத்தை, திங்கிங் சிந்தனை, ரிலேஷன்ஷிப் உறவுகள் என்பன பாதிக்கப்படலாம். ஆனால் இந்த ஜெனோமிக் டெஸ்டிங்குக்கு சாதகமாக முன்வைக்கப்படும் வாதங்கள் என்ன என்றால், நோய் முற்றுவதற்கு முன் சிகிச்சைகளை ஆரம்பிக்க முடியும் என்பதால் நோயின் பாதிப்பை கணிசமாக குறைக்க முடியும் என்பதுதான். பிரிட்டனில் ஃப்ரெட்டி என்ற குழந்தை பிறந்த 4 வாரங்களில் அந்த குழந்தைக்கு ஜீனோம் மேப்பிங் அல்லது டிஎன்ஏ மேப்பிங் செய்ய அந்த குழந்தையின் பெற்றோர் இணங்கினார்கள். அங்கு 100,000 குழந்தைகளை ஒரு பரிசோதனை ஆய்வுக்கு உட்படுத்தி 200-க்கும் அதிகமான மிக அரிதான நோய்சார் குறியீடுகளை இனங்கண்டுகொள்ளும் ஒரு ஆய்வு திட்டத்தின் அடிப்படையில் பெற்றோரின் ஒப்புதலின் பேரில் இது நிகழ்த்தப்பட்டதாகும். இந்த ஜீனோம் மேப்பிங் போது ஃப்ரெடிக்கு ஹெரிடிட்டரி ரெட்டினோபிளாஸ்டோமா என்ற ஒரு அரிய வகை கண் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பொதுவாக இவ்வகையான புற்றுநோய் ஒருவருக்கு இருப்பது சிம்டம்ஸ் என்ற நோய்க்குறிகள் புலப்பட்ட பின்னரே தெரிய வரும். இந்த நோய்க்குறிகள் தெரிய வரும் போது நோய் காரணமாக கண் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த நிலையில் அவரது கண்களில் உள்ள ஆப்டிக் நர்வ் என்ற நரம்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அந்த நரம்பு வழியாக புற்றுநோய் அவரது உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடும். ஆனால் இது ஆரம்பத்திலேயே ஜீனோம் மேப்பிங் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டதால் உடனேயே கீமோதெரபி மற்றும் லேசர் ட்ரீட்மெண்ட் என்பது மூலமாக ஆப்டிக் நர்வ் பாதிக்கப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஃப்ரெடி 16 வயதாகும் வரை குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை கண் பரிசோதனை செய்து கொள்ளவும் ஒழுங்கு செய்யப்பட்டது ரைசல். அதே போல ஆஸ்திரேலியாவில் கிஸ்லே என்ற 14 மாதம் நிரம்பிய குழந்தைக்கு வழமையான ஹீல் பிரிக் டெஸ்ட் அல்லது நியூபோர்ன் பிளட் ஸ்பாட் ஸ்கிரீனிங் என்ற இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. இது டிஎன்ஏ பரிசோதனை அல்ல. இந்த இரத்த பரிசோதனையின் போது உடலின் கல தொகுதி மற்றும் உள்ளுறுப்புகளை மோசமாக பாதிக்கும் இம்யூன் சிஸ்டம் டு பிகம் டேஞ்சரஸ்லி ஓவர் ஆக்டிவ் என்ற நோயெதிர்ப்பு சக்தியை வழமைக்கு அதிகமாக செயல்படுத்த தூண்டும் ஃபேமிலியல் ஹீமோஃபாகோ சிஸ்டிக் லிம்போ இஸ்டியோசைட்டோசிஸ் என்ற மிக அரிதான நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குழந்தைக்கு உடனடியாக போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை செய்ய வேண்டியிருந்த நிலையில் தாயின் போன் மெரோ டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டு குழந்தை காப்பாற்றப்பட்டது. சிசுவாக இருக்கும் போது இப்படியான நோய்கள் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தால் பல குழந்தைகள் பின்னர் இறந்துள்ளதாக ப்ரொஃபசர் சோனியா ஸ்டாக் கிளினிக்கல் ஜெனட்டிசிஸ்ட் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
சத்யநாதன், இப்ப ஆரம்ப கட்டத்திலேயே இந்த குழந்தைகளுக்கு செய்யப்படுகின்ற இந்த வகையான சோதனைகள் எந்த அளவுக்கு நம்ப கூடியவை? ஒண்ணு. அடுத்து நோயே இல்லாத குழந்தை ஒன்றை இப்படி சிகிச்சைக்கு உட்படுத்தி அது வழியாக ஆபத்து ஏற்படாது அப்படின்னு எப்படி நிச்சயமா கூற முடியும்?
இது நல்ல கேள்வி ரைசல். இது நிச்சயமாக கூற முடியாது. எல்லா மருத்துவ பரிசோதனைகளின் போதும் நோய் அறிதல் அதாவது டயக்னோசிஸ் என்ற நோய் அறிதலில் சிறு பிள்ளைகள் ஏற்படக்கூடும் என்பதே பொதுவான நிலைப்பாடாகும். ஆனால் இப்படியான தவறுகள் மிக குறைவு என்பதுடன் தற்போது வைத்தியத்துறையில் ஏற்பட்டு வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக இப்படியான தவறுகள் மேலும் குறைந்து வருகின்றன. இவ்வாறான பரிசோதனைகள் காரணமாக கிடைக்கும் நன்மைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் போது மிக மிக சொற்பமான தவறுகள் தவிர்க்கப்பட முடியாதவை என்றே கொள்ளப்படுகிறது ரைசல். அதே நேரத்தில் நோயின் ஆரம்ப கட்டத்தில் தேவைக்கு அதிகமான சிகிச்சைகளை அல்லது தேவையற்ற மருந்துகளை கொடுத்து விடக்கூடிய அபாயமும் இதில் இல்லாமல் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. மிக மிக அரிதான சில வகை நோய்கள் பற்றிய போதுமான தரவுகள் இல்லாத காரணத்தால் எல்லா அரிய வகை நோய்களையும் கண்டுபிடிக்கலாம் என்ற உத்தரவாதமோ அல்லது அப்படியான எல்லா நோய்களுக்கும் நிரூபிக்கப்பட்ட சிகிச்சை முறைகள் உண்டு என்றோ சொல்ல முடியாது என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. நியூரோலஜிஸ்ட் சூசானோ சுலைவான் கருத்து தெரிவிக்கும் போது சிம்டமேட்டிக் கேன்சர் என்ற நோய்க்குறி சார்ந்த புற்றுநோய்க்கும் உண்மையான புற்றுநோய்க்கும் இடையே பெருமளவில் வித்தியாசம் இருப்பதாகவும் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்படும் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பல வேளைகளில் மிக மிக மெதுவாகவே பரவும் அல்லது பரவவே மாட்டாது என்பதால் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அவரது வாழ்நாளில் அது எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்தாமலும் இருக்கலாம் என்ற நிலையும் உண்டு என்கிறார். இதனால் குழந்தை பருவத்திலேயே சிகிச்சையை ஆரம்பிக்காமல் நோய் பரவும் வேகத்தை அனுசரித்து சிகிச்சையை வைத்துக் கொள்வதே நல்லது என்பது இவரது கருத்தாகும்.
சத்யநாதன், இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது தொடர்பாக நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குல்ல, வாத பிரதிவாதங்கள் போயிட்டே இருக்கு.
நிச்சயமாக இருக்கிறது.
ஆமா, இது தொடர்பாக இப்ப மற்ற என்ன கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன?
பிரதானமாக டிஎன்ஏ மேப்பிங்குக்கு ஆகும் செலவு, எத்திக்கல் என்ற நெறி சார்ந்த வாத பிரதிவாதங்கள், பொதுநலம் தொடர்பான வரையறைகள் என்பவற்றில் கருத்தி கொண்டு பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் மாதிரியான பரிசோதனைகள் செய்வது ஏற்புடையதாகாது என்று மொனாஸ் பல்கலைக்கழக பப்ளிக் ஹெல்த் ஜெனோமிக்ஸ் துறைக்கான ஆலோசகர் டாக்டர் ஜேன் டில்லர் கூறுகிறார். நெறி சார்ந்த அதாவது எத்திக்கல் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது பிறந்த குழந்தைகளின் ஒப்புதல் இன்றியே இந்த பரிசோதனைகள் செய்யப்படுவதும், இந்த பரிசோதனைகள் மூலமாக பெறப்படும் தரவுகள் அவர்களது வாழ்நாள் முழுவதும் பல்வேறு வைத்தியர்கள் பல்வேறு வைத்தியசாலைகள் ஆகியவற்றால் பயன்படுத்தப்படுவதும் அக்குழந்தையின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விடயமாகிவிடும். அதே போல இந்த தரவுகள் எவ்வாறு பத்திரப்படுத்தப்படும், பிறரது கைகளுக்கு இவை சென்றடைவதையோ அல்லது பிழையான வழியில் இந்த தரவுகள் பயன்படுத்தப்படுவதையோ எப்படி தடுக்க முடியும் என்ற கேள்விகளும் எழுவதாக டாக்டர் ஜெயின் டில்லர் கூறுகிறார். இதேவேளையில் டிஎன்ஏ மேப்பிங் மூலமாக இந்த தரவுகள் ஏற்கனவே வெளியாகியுள்ள நிலையில் ஒருவரது லைஃப் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்புறுதிக்கான கட்டணம், ஹெல்த் ஃபண்ட் என்ற நல காப்பீட்டுக்கான கட்டணம் என்பவற்றில் எந்த அளவு பாதிப்புகள் இது ஏற்படுத்தும் என்ற வினாக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இப்படியான காப்புறுதிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதிக பிரீமியம் கட்டணம் செலுத்த வேண்டியும் ஏற்படலாம். எப்படி இருப்பினும் பிறந்த குழந்தைகளுக்கு டிஎன்ஏ மேப்பிங் செய்யப்பட வேண்டும் என்பதே இந்த துறையில் உள்ள நிபுணர்கள் பலரதும் கருத்தாக இருக்கிறது.
மிக்க நன்றி சத்யநாதன். இப்ப டிஎன்ஏ மேப்பிங் சொல்ற அந்த டாபிக்கே வந்து ஒரு சிக்கலான விஷயம், அதாவது தமிழ்ல சொல்றது இன்னும் சிக்கலான விஷயம், அதை வந்து ரொம்ப அநாசியமாக எளிதாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு விளக்குனீங்க. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
நன்றி ரைசல், மீண்டும் சந்திப்போம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.